الحمد لله رب العالمين، اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فيقول الله تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا نساء النبي لستن كأحد من النساء إن اتقيتن فلا تخضعن بالقول فيطمع الذي في قلبه مرض وقلن قولا معروفا وقرن في بيوتكن ولا تبرجن تبرج الجاهلية الأولى وأقمنا الصلاة وآتينا الزكاة وأطعنا الله ورسوله صدق الله العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: ألا فاعملوا وأنتم من الله على حذر، وإنكم معروضون على أعمالكم، فمن يعمل مثقال ذرة خيرا يره ومن يعمل مثقال ذرة شرا يره. صدق رسول الله صلى الله عليه وسلم. அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு எங்கள் மீது கொண்ட அருள் பாசத்தின் காரணமாக மாதம் ஒரு முறை இந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறான். நல்ல உபதேசங்கள் கேட்பது ஹஜ்ரத் லுக்மானுல் ஹக்கீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, அவருடைய மகனை பார்த்து எங்காவது உபதேசம் நடைபெற கண்டால் உன்னை நீ அதிலே அமர்த்திக்கொள், காரணம் காய்ந்து வறண்ட பூமியிலே மழை பெய்வதனால் புட்பூண்டுகள் எப்படி அவசரமாக முளைக்கின்றதோ இதே போல உபதேசங்கள் கேட்கப்படும் பொழுது உள்ளத்திலே மாற்றங்கள் ஏற்படுகிறது, உள்ளத்திலே உணர்வுகள் உண்டாகிறது என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையிலே அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வாரம் ஒரு முறை ஆண்களுக்கு ஹுத்பா பயான் கேட்பதை ஃபர்லாக ஆக்கி இருக்கிறான். வாரத்திற்கு ஒரு முறை வெள்ளிக்கிழமை பயான் கேட்பது, உபதேசம் கேட்பதை அனைத்து மக்களுக்கும் அல்லாஹு தஆலா ஃபர்லாக ஆக்கி இருக்கிறான், கட்டாயமாக ஆக்கி இருக்கிறான். எனவே மாதம் ஒரு முறை என்பது கூட போதாது பெண்களுக்கு. பெண்களும் அதே போன்று வாரம் ஒரு முறையாவது இங்க நடக்குது, மாசத்துல ஒரு முறை நமது ஊர்களில் இன்னும் பயான்கள் நடைபெறும், நல்ல நிகழ்ச்சிகள், நல்ல தக்குவாவை உண்டு பண்ணக்கூடிய, அல்லாஹ்வுடைய அச்சத்தை உண்டு பண்ணக்கூடிய நிகழ்ச்சிகள் நடைபெறும், கட்டாயம் இருக்கிறது. ஒரு ஊரிலும் வாராந்த தாலிம் என்ற அமைப்பு இருக்கிறது, அங்கே பயான் நடைபெறும். இப்படியான இடங்களிலே எம்மை கொண்டு போய் அமர்த்தி வாரம் ஒரு முறையாவது குறைந்தது உபதேசம் கேட்கப்பட வேண்டும், செவிகளுக்கு சொல்லப்பட வேண்டும், உள்ளத்திற்கு அது கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும். அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் மீது கொண்ட இரக்கம் எங்களை நேர்வழிப்படுத்துவதற்கு. மனிதன் மறதியாளன், மறதி நாலாண்டு மறதி உண்டாகிறது மனிதனுக்கு. அல்லாஹுக்கு அநியாயம் செய்கிறோம், நமக்கு அநியாயம் செய்து கொள்கின்றோம், பாவம் செய்கிறோம். உபதேசங்கள் மூலம், பயான் நிகழ்ச்சிகள் மூலம் என்ன நடக்கிறது? உள்ளத்தில் ஆசை உண்டாகுது, ஆர்வம் உண்டாகுது, ஞாபகப்படுத்தப்படுகிறது, ஒரு உற்சாகம் உண்டாகுது அமல் செய்வதற்கு. எனவே தாய்மார்களே, சகோதரர்களே, வந்திருக்கக்கூடிய நாம் நெருக்கமாக உட்கார்ந்து கொள்ள வேண்டும். ஆங்காங்கே நாலு பக்கமும் சிவர்கள் இருக்கிறது, அந்த சிவர்ல போய் சாயறதில்ல, தூண் இருக்குது தூண்ல சாய்ந்து உட்கார்றதில்ல, நெருக்கமாக உட்கார்ந்து கொள்ளுங்க. சுவர்ல சாஞ்சிக்கிறவங்க அப்படியே முன்னால வந்து உட்கார்ந்து கொள்ளுங்க. யாரும் ஹேண்ட்போன் கையில வச்சுட்டு இருந்தால், இது ஆண்கள் தரப்புல நடக்கிற விடயங்களை நான் சொல்லுகிறேன். ஆண்களுக்கு அதிகமாக பேன் செய்யக்கூடியவர்கள் இந்த சந்தர்ப்பம் ஏற்படுகிறது. ஆண்களும் பள்ளியில இதே மாதிரிதான் பண்ணுவார்கள், வந்தா வேன்ல சுவர்ல சாஞ்சு உட்காருவாங்க, தூண்ல சாஞ்சு உட்காருவாங்க, சில பேரு போன் எடுத்து நோண்டி கொண்டு இருப்பாங்க. இது இன்னைக்கு பெண்களிடத்திலும் வந்திருக்கு, இந்த போன், ஹேண்ட் போன், ஆண்ட்ராய்ட் போன், ஸ்மார்ட் போன், அதுல உட்கார்ந்தா சத்தம் மட்டும் கேட்கும், சத்தம் மட்டும் கேட்கும், தண்ணி தெப்ப தொடர்ந்து தீப்போம், பாலிய கவுத்து வச்சு மாறி, குடத்தை கவுத்து வச்சு மாறி, பக்கத்த மரபக்கம் கவுத்து வச்சு மாறி, ஒரு சொட்டு தண்ணி உள்ளுக்கு போகாது. சாய்ந்தாலும் இதே போலதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸ்ல நெருக்கமாக உட்கார சொல்வார்கள், தொழுகையில தப்புகளை நெருக்கமாக செய்ய சொல்வார்கள். ஷைத்தான் ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய வடிவத்திலே உங்களுக்கு இடையில வந்து உட்கார்ந்து கொள்வான், செவித்து அவங்களுக்கு உங்களுடைய தொழுகையை குழப்புவான், செவிசாய் கூட மாட்டான், நிகழ்ச்சிகளுக்கு சிந்தனைகளை வேறுபக்கம் கொண்டு போவான் என்று சஹாபாக்களுக்கு ஆர்வம் ஊட்டுவார்கள். எனவே அதைத்தான் நாம் இங்கும் இங்கும் செய்கிறோம். நெருக்கமாக உட்கார்ந்து கொள்ளுங்க, சுவர்ல சாயாதீங்க, தூண்ல சாயாதீங்க, போன்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணி வச்சிருங்க. சொற்ப நேரம் அல்லாஹ் என்னுடைய வார்த்தையில் வாயிலிருந்து நல்ல வார்த்தைகளை வெளியாக்க வேண்டும். அது உங்களுடைய ஆசையும் ஆர்வத்தையும் தேட்டத்தையும் பொறுத்துத்தான். விழக்கூடிய செவிகள், உங்களுடைய செவிகள் இந்த விஷயம் போய் சேருகின்ற உங்களிடத்திலே ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும். ஏதோ ஒரு படித்தரம், இமானுடைய படித்தரம், ஆளுநர்களுடைய படித்தரம் ஒன்று உண்டாக வேண்டும். இதுதான் உம்மத்துடைய இந்த ஏற்பாட்டாளர்களுடைய உலகத்தில் எங்கெல்லாம் இப்படி நிகழ்ச்சி ஏற்பாடு செய்கிறார்கள் அவருடைய கவலையும் அதுதான். ஒவ்வொரு பயானிலும் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் சொல்லக்கூடிய அனைத்தையும் எடுத்து நடக்க முடியாது. அது நம்மளாலும் முடியாது, நம்மளாலும் பயான் செய்யக்கூடிய எங்களாலும் முடியாது. நூறு விஷயத்தை சொன்னா நூறையும் எங்களால் பின்பற்ற முடியாது. ஆனால் ஏதோ ஒன்று இரண்டு மூன்று படிப்படியாக நாம் முன்னுக்கு வர வேண்டும். அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு சொற்பகால வாழ்க்கையை தந்து அனுப்பியிருக்கிறார். உலகத்திற்கு நமக்கு தரப்பட்ட வாழ்க்கை 60-70 இடைப்பட்ட வாழ்க்கை என்று ஹஜரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லிட்டாங்க. அமார் உம்மத்தி மபைன சித்தீன் அவ் சபஈன், என்னுடைய உம்மத்தினுடைய வயதெல்லை 60-70 இடப்பட்டது. இதற்கு மேல சொற்ப பேர் வாழ்வார்கள். அதிகமானவர்கள் இன்றைய காலத்தை பொறுத்தவரையில இந்த 60 கூட எட்டி பிடிக்கிறார்கள் இல்லை. நிறைய திடீர் மௌத்துகள், சிறுபிராயத்திலே மௌத்துகள், ஒவ்வொரு குடும்பத்திலேயும் கேன்சரும் இன்னும் உண்டான நோய்களும் பல பிரச்சனைகள், கிட்னி ஃபெயிலியரும் ஹார்ட் ஃபெயிலியரும் ஹால் இன் த ஹார்ட்டும் நிறைய நாங்கள் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ், மிகவும் பயங்கரமான காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் எப்படி ரூஹு பணிக்கப்பட போகிறது என்பது தெரியாது. டிரைவ் பண்ணி கொண்டிருக்கிறா, ஒரு பொம்பளை டிரைவ் பண்ணி கொண்டிருக்கிறா, சிக்னல்ல சமீபத்தில் நடந்த செய்தி, சிக்னல்ல சிக்னல் காரை நிப்பாட்டிக்கிறா, கார் எடுக்கல வந்து பார்த்தா அந்த பெண்மணியுடைய உயிர் போயிருக்கிறது. இப்படி செய்திகள் நாளாந்தம் நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே இந்த சொற்பகால வாழ்க்கையை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறை, அவர்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் முன்னால் வைத்து எப்படி வழிகாட்டினார்களோ, அவர்கள் ஆண்களுக்கும் வழிகாட்டி, பெண்களுக்கும் வழிகாட்டி, உலகத்திற்கும் வழிகாட்டி, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வீட்டுக்குள்ளே 9 மனைவிமார்களையும் வைத்துக் கொண்டு வழிகாட்டினார்கள். உலக பெண்களுக்கு அங்கிருந்து கொண்டு வழிகாட்டினார்கள். ஒரு நல்ல சிறப்பான ஒரு ஆண் சமூகத்தையும், சிறப்பான ஒரு பெண் சமூகத்தையும், தியாக உணர்வுடைய உயிர் கொடுப்பதற்கு தைரியமான, அல்லாஹ்வுக்காக தன்னுடைய உயிரை அர்ப்பணிப்பதற்கு தயாரான ஒரு பெண்கள் கூட்டத்தையும், ஆண்கள் கூட்டத்தையும், சிறார்கள் கூட்டத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய முயற்சியின் பலனால் தயாரித்து வைத்து விட்டு சென்றார்கள், வழிகாட்டி விட்டு சென்றார்கள். அன்பிற்குரிய தாய்மார்கள், சகோதரர்களே, நம்மோடு ஒவ்வொருத்தரோடும் ஷைத்தான் இருக்கிறார். ஒவ்வொருத்தருடைய நரம்பு நாளங்களிலும் ஓடிக்கொண்டிருக்கிறான். அது என்னிலும் இருக்கிறான், உங்களிலும் இருக்கிறான். சஹாபாக்கள் நபியை பார்த்து கேட்டார்கள், யார சூழல்லா, உங்களுடையும் இருக்கிறானா ஷைதான்? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆம், என்னோடும் இருக்கிறான், ஆனால் அவனை அல்லாஹ் எனக்கு வழிபட வைத்து விட்டான். நபியர்களுடைய ஷைத்தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டான், நபியர்களுக்கு வழிபட்டான், அவர்களை வழிகெடுக்க முடியவில்லை. மற்ற அனைத்து பேரோடும் ஷைத்தான் இருக்கிறான். ஷைத்தானுடைய வாக்குறுதி, அல்லாஹ்வுக்கு கொடுத்து வந்த வாக்குறுதி என்ன? நான் இந்த அனைத்து மனித சமுதாயத்தினர் அனைத்து பேரையும் நான் வழிகெடுப்பேன், அவர்களை கொண்டு நரகத்தை நிரப்புவேன், அவர்களை கூட நரகத்தை நிரப்புவேன். நம்மை வழிகெடுப்பதற்கு ஷைத்தான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். இந்த வழிகேட்டுக்குரிய அனைத்து சாதனங்களும் அனைத்து அம்சங்களும் அதுக்கு பின்புலத்தில் இருப்பது ஷைத்தான் என்பதில் எந்த ஐயமும் கிடையாது, எந்த சந்தேகமும் கிடையாது. ஷைத்தான் ஒவ்வொரு விதத்திலே இந்த உலகத்திலே தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறான். நபிகளுடைய காலத்திலே ஷைத்தானுக்கு இருந்த பவர் வித்தியாசம் இன்று சுப்ஹானல்லாஹ், இலேசாக நமது ஆண்களும் நமது பெண்களும் ஷைத்தானுடைய வலையிலே மாட்டிக்கொள்வதற்கு உண்டான காரணங்கள் அனைத்தையும் ஷைத்தான் இலேசாக விரித்து வைத்திருக்கிறான். இன்று கண்மூடி திறக்கும் நேரத்திலே ஷைத்தானுக்கு மாட்டிக்கொள்ளக்கூடிய நிர்பந்தம். அன்றைக்கு ஒரு ஆள் சொல்றாரு, ஒரு 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 ஜோக்கோட படிச்சு காட்டுறாரு, ஜோக்கோட படிச்சு காட்டுறாரு. என்ன ஜோக் அது? அவர் சொல்றாரு அதுல எழுதி இருக்குது, ஒழுக்கமான பெண்களும் டைனோசரும் ஒன்றுதானாம். ஒழுக்கமான பெண்களும் டைனோசரும் ஒன்றுதான், ஒன்று சமம், ரெண்டு பேரும் சமம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவ ஏன் என்ன காரணம் பின்னால் எழுதிக்குது? ரெண்டுமே இன்றைக்கு உலகத்தில் இல்ல, அதனால உண்டு. டைனோசரும் இல்ல, ஒழுக்கமான பெண்களும் இல்ல. இங்க இருப்பவர்களை பார்த்து நான் சொல்லவில்லை, உலக பெண்களை பார்த்து சொல்கிறேன். இங்கே நல்ல ஒழுக்கமான பெண்கள் இருப்பீர்கள், ஆனால் இன்று இது உண்மையோ என்று யோசிக்கும் அளவிற்கு இன்று பெண்களுடைய நிலைமை மிக மோசமாக கொண்டு செல்கிறது. இது உண்மைதானா? ஒழுக்கமான பெண்களை தேடி இருப்பது எவ்வளவு கஷ்டம், மிகவும் கஷ்டமான ஒரு காலமாக இருந்து கொண்டிருக்கிறது என்று யோசிக்கும் அளவுக்கு, சிந்திக்கும் அளவுக்கு சந்திக்குரிய தாய்மார்களை தவறுகளே, விஷயம் மிகவும் விபரீதமாக போய் கொண்டிருக்கிறது. காரணம் என்னண்டா? இன்று அதுக்குரிய முயற்சி செய்யப்படல, நாங்க தயாரில்லை. இன்றைக்கு இஸ்லாத்துக்குள், இஸ்லாம் சொன்ன அழகான வழிகாட்டலுக்குள், இஸ்லாம் வருவதற்கு முன்னால் பெண்களை எப்படி நடத்தினார்கள், எப்படி நடத்தினார்கள் பெண்களை? தன்னுடைய ஆசை இச்சைக்குரிய பொருளாக மாத்திரம் பயன்படுத்தினார்கள். பொம்பளை புள்ள பிறந்தா புதைச்சாங்க, கொஞ்சம் தப்பி தவறி வளர்ந்துட்டால் தன்னுடைய இச்சைக்கு மாத்திரம் பயன்படுத்தினார்கள். அவர்களுக்கு சாப்பாடும், அவர்கள் ஒட்டகத்திலே ஒட்டக குட்டி உயிரோடு பிறந்தால் ஆண்களுக்கு சொந்தம், செத்து பிறந்தால் பெண்களுக்கு சொந்தம் என்று எழுதி வைத்திருந்தார்கள். பெண்களுக்கு சொத்துரிமை கிடையாது. இந்த உலகம் சொல்லுகிறது இஸ்லாம் பெண்களுடைய உரிமையை மறுக்கிறது. அதுக்கு சொல்லக்கூடிய காரணம் என்ன? இஸ்லாம் பெண்களை ஃபரதா என்ற அமைப்புக்குள்ளே, ஃபரதா என்ற அமைப்புக்குள்ளே வீட்டுக்குள்ளே அடக்கி வைத்திருக்கிறது. இதைத்தான் சொல்கிறார்கள். 1752 ஒரு புத்தகம் எழுதப்பட்டது, அதுதான் முதலாவது பெண்ணுரிமை புத்தகம், பெண்ணுரிமை சாசனம். ஒரு பெண்ணை வைத்து இந்த புத்தகத்தை எழுதினார்கள். ஐரோப்பாவிலே இந்த புத்தகம் எழுதப்பட்டது. அந்த புத்தகம் எழுதப்படக்கூடிய சந்தர்ப்பத்திலே நாம் இன்று என்று சொல்வதை விட ஒரு 10-30 வருடம் பின்னாலே சென்றால் நாம் எப்படி வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருந்தோமோ. எங்க பெண்கள் யாரும் தொழிலுக்கு செல்ல மாட்டார்கள். 30 வருடங்களுக்கு முன்னால் எங்க பெண்கள் 1-2 கைவெட்டு இளம் என்னும் அளவுக்கு தான் தொழிலுக்கு செல்வார்கள். எங்களுடைய வீடுகளுக்குள்ளும் பெண்கள் தொழில் செய்ய வெளியே செல்வது சர்வசாதாரணமாகி விட்டது. 1972 ஐரோப்பா, அமெரிக்கா போன்ற அந்த வளர்முக நாடுகள் கலாச்சாரத்திலே மிகவும் சீரழிந்த கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய இன்றைய அந்த நாடுகள், அந்த பெண்கள் தலை மூடித்தான். நாங்க இன்றைக்கு எப்படி சாதாரண வீட்டுக்குள்ள சல்வார் எடுத்திருக்கிறோமோ இதே போலதான் அவர்கள் வாழ்க்கையை கழிந்து கொண்டிருந்தது. அவர்கள் அன்றி வீட்டுக்குள்ள இருந்தார்கள், அன்றைய ஆண்கள் சம்பாதித்து கொடுப்பதை சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். சரித்திரம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இதை பார்த்த இந்த இஸ்லாத்தினுடைய அல்லது மனித குலத்தினுடைய எதிரிகள், பெண்களுடைய எதிரிகள், பெண்களை வைத்து பணம் பண்ணலாம், பெண்களை வைத்து சம்பாதிக்கலாம் என்று யோசித்தார்கள். யோசித்தார்கள், சிந்தனை செய்தார்கள், மீட்டிங் போட்டார்கள், கடைசியாக முடிவுக்கு வந்தார்கள். ஒரு பெண்ணை வைத்து, ஒரு பாப்புலரான படித்த ஒரு மேதை என்று ஒரு பெண்ணை தன்னை அறிமுகப்படுத்தி அவளை வச்சு ஒரு ஒரு புத்தகம் எழுதினார்கள், பெண்ணுரிமை சாசனம். பெண்கள் இன்று அடக்கப்படுகிறார்கள், பெண்களுக்கு உரிமை மறுக்கப்படுகிறது என்று அங்கே எழுதப்பட்டதை. அன்று இஸ்லாம் அவ்வளவாக அங்கே விருந்திருக்கவில்லை, பறந்திருக்கவில்லை. ஆனால் அன்றும் இஸ்லாமிய பெண்கள் போல்தான் அன்றைய பெண்களும் இருந்தார்கள். அந்த புத்தகம் எழுதப்பட்டு பல நாடுகளுக்கு விநியோகிக்கப்பட்டது. அதற்கு பின்னால் அந்த புத்தகத்தை வாங்கக்கூடியவர்கள், படிக்கக்கூடியவர்கள் என்று ஒரு குரூப் ஒவ்வொரு ஏரியாவையும் தயார் செய்தார்கள். பெண்களுக்கு உரிமை வேண்டும் என்று போராட்டம் நடத்த ஆரம்பித்தார்கள். அப்படியே ஆண்டுகள் கலந்தோடியது, ஆண்டுகள் உருண்டோடியது. அந்த பெண்களுடைய ஆடைகள் களையப்பட்டது. அந்த பெண்கள் வீடுகளுக்குள்ளே நிம்மதியாக இருந்தார்கள். அந்த நிம்மதி தொலைக்கப்பட்டது, நிம்மதி பறித்தெடுக்கப்பட்டது. அவர்களை தொழில் செய்யக்கூடிய ரோடு பாதைக்கு இறங்க அளவுக்கு அவர்கள் ஆக்கப்பட்டார்கள். அதை ஒரு கஷனாக மாற்றினார்கள், அதை ஒரு இன்பமாக மாற்றினார்கள். ஆடைகளை களைவதையும், பெண்கள் தொழில் செய்வதையும், பெண்கள் பாலிய தொழில் செய்வதையும் இப்படியே மாற்றி 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 இன்று கொண்டு வந்து பெற்றிருக்கக்கூடிய நிலைமை எங்களுக்கு தெரியும். அந்த ஆட்கள் அந்த வளர்முக நாடுகளில் இருந்து வரக்கூடிய இந்த இந்த நாடுகளுக்கு வந்து இன்று அதிகமாக வெளிநாட்டு அந்த டூரிஸ்டுகளால இன்றைக்கு எங்க நாட்டினுடைய ஒழுக்கம், அந்நியர்களுடைய ஒழுக்கம் கூட, அந்நியர்கள் இருந்த ஒழுக்கம் கூட இன்று சீரழிந்து போய்விட்டது.
அந்நியர்களிடத்திருந்த ஒழுக்கம் கூட இன்று சீரழிந்து போய்விட்டது. எப்படி இருந்தார்கள்? இஸ்லாமிய பெண்களை போன்றிருந்தார்கள். 1998 ஒரு கணிப்பு, ஒரு கருத்து கணிப்பு நடத்தப்பட்டது. அதே ஐரோப்பாவிலே, அதே அமெரிக்காவிலே ஒரு கருத்து கணிப்பு நடத்தப்பட்டது. 1852 முன்னால் நீங்கள் இருந்த நிலைமை அதெல்லாம் விவரிக்கப்பட்டு, நீங்கள் இருந்த அந்த ஸ்டைல் உங்களுக்கு பிடிக்கிறதா? 98 நடத்தப்பட்ட கருத்து கணிப்பு, அல்லது நீங்க இப்ப இருக்கிற ஸ்டைல் உங்களுக்கு பிடிக்கிறதா என்று கேட்கப்பட்டோன்னு 98 விதமான பெண்களுடைய கருத்து. நாம் வீட்டில இருக்க வேண்டும், எமது கணவன்மார்கள் தகப்பன்மார்கள் எமக்கு சாப்பாடு கொண்டு வந்து தர வேண்டும் என்று சொன்னார்கள். அனைத்தையும் இழந்து விட்டு நடுத்தெருவில் இருக்கிறார்கள் சகோதரிகளை, தாய்மார்களே. நாம் எந்த கலாச்சாரத்தை பார்த்து ஆசைப்படுகிறோமோ, எந்த படத்தை பார்த்து, பேப்பர்களை பார்த்து, இன்னும் மெகசீன்களை பார்த்து, இன்டர்நெட்ல போய் அவர்கள் போன்ற கூத்து எல்லாம் பார்த்து எங்களுடைய வளரக்கூடிய பெண்கள் ஆசை வைக்கிறார்களோ, நான் இப்படித்தான் இருக்க வேண்டும், நான் இப்படித்தான் இருக்க வேண்டும், இதுதான் வாழ்க்கை, இதுதான் ஜொலி, இதுதான் சூன், இப்படி பண்ணிருக்கணும் என்றெல்லாம் ஆசைப்படுகிறார்களோ, அதிலே மூழ்கி 150 வருடத்திற்கு பின்னால் கருத்து கணிப்பிலே 98 விதமான பெண்கள் சொன்ன கருத்து. நாம் அந்த காலத்துல எங்கட மூதாதையர்கள், எங்கட பெண்கள் எப்படி வீட்டுக்குள்ள இருந்தார்கள், இருந்து கொண்டு சமைத்து போட்டார்கள், ஒழுக்கமாக இருந்தார்கள், இந்த மாதிரி உடுப்பு இல்ல, இந்த மாதிரியான அலைச்சல் இல்ல, நாங்க எங்கட ஆண்களை நம்பி வாழ்ந்து கொண்டிருந்தோமே, அந்த வாழ்க்கை தான் எங்களுக்கு மிகவும் விருப்பம் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு, அப்ப ஏன் நீங்க இதன் வாழ்க்கையை தொடரீங்க, மாற்றிக்கொள்ளலாமே, அவங்க சொன்ன கருத்து தான், இப்ப நாங்க வந்து பேப்பர் சர்வியத்தை போலதான் யூஸ் பண்ணப்படுகிறோம். பேப்பர் சர்வியட் துடைத்து விட்டு எரிய எங்கட கணவனாக ஒருதன் வந்தாலும் கூட, அவரும் பல ஆண்டுகள் அல்லது சில ஆண்டுகள் அல்லது சில மாதங்கள் எங்களை வைத்து பிரயோஜனம் எடுத்து விட்டு, எங்களை அனுபவித்து விட்டு, அப்படியே தூக்கி எரிந்து விட்டு போகக்கூடிய நிலைமைதான் இருக்கிறது. எங்களுக்கு அப்படியான கணவன்மார்கள் இப்பொழுது கிடைக்கிறார்கள் இல்லையே என்று ஆதங்கப்பட்டு அழுதார்கள். 1852 இருந்த அந்த கணவன்மார்களை போன்று கணவன்மார்கள் எங்களுக்கு கிடைக்கிறாங்க இல்ல, மாறிவிட்டோம், யூஸ் அண்ட் த்ரோவாக இந்த பாட்டில்களை கப்புகளை போல மாறிவிட்டோம் என்று சொல்லி கவலைப்பட்டார்களா? அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு 8 வருடங்களுக்கு முன்னால் லண்டன்ல ஒரு பார்க்ல ஒரு மனிதர், பாகிஸ்தானுடைய ஒரு பெரிய ஒரு அறிஞர், ஒரு பெரிய ஒரு எழுத்தாளர், அவர் எப்படிப்பட்ட எழுத்தாளர், அவர் வந்து திரைப்பட கதை எழுதக்கூடியவர், பாகிஸ்தான்ல திரைப்பட கதை எழுதக்கூடிய ஒரு கதாசிரியர், திரைப்படங்களுக்கு கதை எழுதுகிறவர். இவர் லண்டன்ல வைப்போடு ஒரு பார்க்ல உட்கார்ந்து, அவர் அதுவரைக்கும் முஸ்லிம் தான், இருந்தாலும் இஸ்லாத்தினுடைய பெரிய பாரதூரம் தெரியாது, பாகிஸ்தான் இருந்தாலும் கூட ஓரளவு பரவாயில்ல, லண்டன்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு, லண்டனுக்கு போராட வராரு, அந்த கலாச்சாரத்திலே குடிபட்ட ஒரு மனிதர் ஒரு இடத்துல உட்கார்ந்து வைப்போட பேசிக் கொண்டிருக்கிறாரு. இருக்கும் பொழுது ஒரு ஜமாத்து வருகிறது, தப்லீக ஜமாத்து வராங்க, பாகிஸ்தான் மக்கள் வருகிறார்கள். ஒரு மகரிபுடைய பொழுது சாய்ந்த இப்படியான ஒரு நேரம், மகரிபு நேரம் ஆகி கொண்டிருக்கிறது. ஒரு ஜமாத் உள்ளே ஒரு பாக்கல உள்ளுக்கு வராங்க, வந்து ஒரு ஃப்ரீயான இடத்தை பார்க்கலாங்க, பார்த்தா மகரிபு நேரம். நான் அவர் சொல்றாரு, நான் நேரத்தை பார்த்தேன், மகரிபு நேரமாகி விட்டது, மகரிபு தொழிலிடம் தெளிவாக என்று விளங்கி விட்டது. அந்த மக்கள் இன்று அங்க பார்க்கல, ரோட்ல ரயில்வே ஸ்டேஷன் தோறும் சர்வ சாதாரணமாகிருச்சு. ஆனால் இது நடந்தது ஒரு 7-8-10 வருடங்களுக்கு முன்னால், ஒரு புதிய அனுபவம் அவர்களுக்கு, அந்த நாட்டு மக்களுக்கு. அப்ப பார்க்கல பேக்ல முடத்துல முன்னால வச்சாங்க, ஒருத்தர் முன்னால போனாரு, மத்தவங்க 4-5 பேரும் பின்னால சஸ்பெண்ட் நிற்கிறாங்க, மகரிப் தொழுறாங்க. பார்க்கில் உள்ள மக்கள் எல்லாரும் அப்படியே சூழ்ந்துதாங்க இந்த ஜமாத் செய்யற இந்த வேலையை பாக்குறதுக்கு. இந்த மக்கள் இந்த தொழுவ இந்த காட்சியை பார்ப்பதற்கு பார்க்கிற இந்த சிறுவர்கள், வயதுவர்கள், பெண்கள் எல்லாரும் சூழ்ந்து விட்டார்கள். சூழ்ந்தோன்ன தொழுது முடிச்சாச்சு, 3 ரக்கா தொழுது முடிச்சிட்டு சலாம் கொடுத்தோன்ன எழும்புறாங்க. எழும்புறோன்ன அதுல இருந்த ஒரு லேடி, ஒரு பொம்பளைக்குள்ள கிட்ட போய், ஹாவ் யூ எனிபாடி டு ஸ்பீக் வித் மீ இன் இங்கிலீஷ், இங்கிலீஷ்ல என்னோட பேசுறதுக்கு யாரும் ரெடி ஆயிருக்கீங்களான்னு கேக்குது. அப்ப ஜமாத்ல அமீர் சாப் எஸ் ஐ கேன் சொல்றாரு. அப்ப கேக்குறாங்க, என்ன செஞ்சீங்க நீங்க? அந்த பெண்மணி கேக்குறா, வாட் டிட் யூ டு நவ், என்ன செஞ்சீங்க இப்ப நீங்க? அவங்க சொல்ல, நாங்க எங்க இறைவனை பிரார்த்தித்தோம், இறைவனை தொழுதோம், வி டிட் வர்ஷிப் அல்லாஹ், எங்க அல்லாஹ்வை நாங்க வர்ஷிப் பண்ணினோம். அப்ப அந்த பெண்மணி கேக்குறா, டுடே இஸ் நாட் சண்டே, அன்றைக்கு சண்டே அல்ல, அவங்க சண்டே மட்டும்தான் சர்ச்சுக்கு போற பழக்கம் இன்றும் இருக்கிறது, சண்டே மட்டும்தான் சர்ச்சுக்கு போறாங்க.
அந்த பெண்மணி கேக்குறார், டுடே இஸ் நாட் சண்டே, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லையே. அப்ப இவர் சொல்றாரு, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்ல, 5 times a day, ஒவ்வொரு நாளும் 5 முறை நாங்க எங்கட அல்லாஹ்வா இப்படி நாங்க சொல்லுவோம். 5 times a day, this too much. 5 முறை ஒரு நாளைக்கு நாங்கள் கிழமையில ஒரு நாள் போறோம், அதுவும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்க எப்படி டைம் ஒதுக்குறீங்க? உங்களுக்கு இதுக்கே டைம் போயிருமே, உங்களுக்கு இதுக்கே டைம் போயிருமே, ஒரு நாளைக்கு 5 மணி சொல்லுவீங்களா? ஆச்சரியமா கேட்டாங்க. அப்ப அந்த மனுஷன் பத்தி கொஞ்சம் அப்படியே அந்த பெண்கள் அந்த மக்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் சந்தர்ப்பம் கிடைச்சவருக்கு தாவத் கொடுக்கிறாரு. இந்த காட்சிய இந்த மனிதர் பாகிஸ்தானுடைய ஆத்த எழுத்தாளர் கதாசிரியர் பார்த்து கொண்டிருக்கிறாரு. இந்த காட்சி நடக்குது, பார்த்து கொண்டிருக்கிறாரு. அப்ப முடிஞ்ச போறோம், அந்த டிஸ்கஷன் முடிஞ்ச போறோம், பயான் முடிஞ்சதுக்கு போறோம், அந்த பெண் போய் ஹேண்ட் ஷேக் பண்றதுக்கு அந்த மனுஷன் தமிழ் கையை கொடுக்குறான். கையை கொடுத்தோன்னா சாரி சிஸ்டர் சொல்லி பின்னுக்காவிட்டாரு. நாங்க கை கொடுக்கறது இல்ல, பெண்களுக்கு பெண்கள கையங்களுக்கு பிடிக்க முடியாது சொன்னா அந்த பொம்பளை ஆச்சரியமா, அந்த பெண்மணி ஆச்சரியமா கேட்டா. அப்ப யாரு நீ கை கொடுப்பீங்க? நாங்க கை கொடுத்து குலுக்கி முசாவா மானகா செய்யறேன்னு சொன்னா ஒன்லி அவர் வைஃப், எங்களுடைய மனைவிமாருக்கு மாத்திரம் தான், எங்க பெண்களுக்கு மாத்திரம் தான். உங்களோட பெண்களுக்கு மாத்திரமா? உங்களோட வைஃப் ஒரு வைஃப் தான், ஓ எஸ் ஒரு வைஃப், அவங்க மாத்திரமா? அப்ப அந்த பொம்பளை புள்ள சோன் கத்தி அழ ஆரம்பிச்சுட்டான், அழ ஆரம்பிச்சுட்டான். அழுவுறா அந்த பெண்மணி, இவருக்கு அப்செட் ஆகுறது. என்ன சொல்றேன், அழுவுறதுக்கு இவருக்கு ஒன்றும் சொல்லலையே, ஏன் அழுவுறா? கொஞ்சம் அழுது போய் ஏன் ஏன் அழுவுறீங்க, ஏன் அழுவுறீங்கன்னு கேட்டோன்ன, உங்களோட பொம்பளையில எவ்வளவு கொடுத்து வச்சவர்கள், உங்களோட பெண்கள் எவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள். ஒரு ஆணை தான் எதிர்பார்த்து அந்த நாட்டிலே, நீங்க பாகிஸ்தான் சொல்றீங்க, ஒரு ஆணை நீங்கள் வரும் வரைக்கும் எதிர்பார்த்து அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள் அந்த பெண்மணி. அந்த ஒரு பெண்ணுக்காக நீங்கள் இங்கே முழு உலகத்திலும் சுற்றியும் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், வேற எந்த பெண்ணுடைய கையையும் தீண்ட மாட்டீர்கள் என்றால் நீங்களும் அந்த பெண்களும் எவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள். நாங்கள் அப்படியா, நாங்கள் அப்படியா, எங்களுடைய வாழ்க்கை எப்படி ஆகிவிட்டது என்று சோம் என்று அழுகிறாள் அந்த பெண்மணி. தாய்மார்களே சகோதரர்களே, இதுதான் நிதர்சனம். இந்த உலகம் இஸ்லாத்தை புரிந்து கொண்டிருக்கிறதே. ஆனால் கவலைக்குரிய விஷயம் என்ன, கவலையான விஷயம் என்ன, இன்றைக்கு நாங்க உபஸ்தித், நாங்க அந்த பெண்மணிகள் இன்னைக்கு நாங்க நினைக்கிறோம், அவர்கள் அரைக்குறை ஆடைகளோடு 2 pieces வலம் வருகிறார்கள், கடைக்கரையில் உல்லாசமாக தெரிகிறார்கள் என்றால் அவர்கள் சந்தோஷமாக தெரியவில்லை, அவர்கள் சந்தோஷமாக தெரியவில்லை. அவர்கள் உள்ளத்திலே நெருப்பையுமே சுமந்து கொண்டு திரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய யோசனை என்ன தெரியுமா, இன்று ஒருவரோடு வந்திருக்கிறேன், இன்று ஒருவரோடு வந்திருக்கிறேன், நாட்டுக்கு போய் இறங்கினோன் அவன் கைவிட்டு போய்விடுவான், நாளைக்கு நான் யாற்ற போறது, யாரை ஆண் துணையாக வைத்துக் கொள்வது என்று நெருப்பை உள்ளத்தில் வைத்துக் கொண்டு ஒரு ஆணோடு சுற்றி கொண்டிருக்கிறாள். ஆனால் அவள் நெருப்பு வைத்துக் கொண்டிருக்கிறாள். இன்று நாம் அந்த நெருப்புக்குள்ள பாயறதுக்கு ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறோம். எங்கட பெண்கள் அந்நிய கலாச்சார மோகம், எங்களுக்காக அப்படி ஆகுறதுக்கு, அவங்களுக்கு வழி இல்லாமல் துவைக்கிறார்கள், எங்களை போல ஆகுவதற்கு பழகிவிட்டார்கள். எவ்வளவு கஷ்டம் இன்னைக்கு நமக்கு இஸ்லாத்துக்குள்ள இருந்து கொண்டு நமது கடமைகளை செய்வதற்கு எவ்வளவு சோம்பரப்படுகிறோம். நமது தகப்பன் முஸ்லிம், எங்களுடைய தாய் முஸ்லிம், எங்களுடைய அப்பா பாட்டனார் முஸ்லிம், எங்களுடைய குடும்பம் சுற்றிருப்பவர்கள் முஸ்லிம். ஒரு பெண் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு உள்ளே வருகிறாள், அவள் வர நினைக்கிறாள், இஸ்லாத்துக்குள்ளே வர நினைக்கிறாள் என்றால் அவள் எவ்வளவு பெரிய கஷ்டங்களை சகித்துக் கொள்ள வேண்டும், எத்தனை உறவுகளை விட்டுக் கொடுக்க வேண்டும். தகப்பன் காபிராக இருப்பாள், தாய் காபிராக இருப்பாள், விட்டுக் கொடுத்து விட்டு உள்ளே வர வேண்டும். சகோதர சோதரிகள் வர மாட்டார்கள், அவர்களை விட்டுக் கொடுத்து விட்டு உள்ளே வர வேண்டும். அவள் திரும்ப சென்றாலும் இவருடைய ஆடை வித்தியாசமாக இருக்கும், அவருடைய ஆடை வித்தியாசமாக இருக்கும், மனசுக்கு கஷ்டமாக இருக்கும். பல பேர் பல கதைகளை சொல்வார்கள். நாம் அனைத்து நியமத்துகளும் நம்மை சூழலிருப்பவர்கள் முஸ்லிம்கள், நமது ஒரு முஸ்லிம் ஊரு பெரும் பெரும் பள்ளி வாயில்கள், எவ்வளவு உபதேசங்கள். ஆனால் இன்றைக்கு பொறுமதி இல்லாமல் இருக்குது, கண்டுகொள்றோம் இல்லை, இன்றைக்கு மனசுக்கு எடுக்கிறோம் இல்லை. இன்றைக்கு எவ்வளவுதான் சொன்னாலும், எவ்வளவுதான் பேசினாலும், எவ்வளவுதான் கேட்டாலும், அன்புக்குரிய தாய்மார்களே சகோதரர்களே, ரொம்ப பலகீனமாக கொண்டு போகுது இன்னைக்கு இஸ்லாம், ரொம்ப பலகீனமாக கொண்டு போகுது. பெண்களுடைய சைடு மிச்சம் வீக் ஆகி கொண்டு போகுது. சொர்க்கத்தினுடைய பெண்களாக இருந்தவர்கள், சொர்க்கத்தினுடைய சாயலாக இருந்தவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உழைப்புக்கு பின்னால் அந்த பெண்கள் சொர்க்கத்தினுடைய சாயலாக மாறினார்கள். ஆண்களுக்கு சொர்க்கமாக பெண்களும் பெண்களுக்கு சொர்க்கமாக ஆண்கள் உலகத்தில் மாறினார்கள். இந்த வீடுகளுக்குள்ளே ஏன் பிரச்சனை, ஏன் கஷ்டம், ஏன் துன்பம் என்றால் இன்று நாம் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கட்டளைகள் எடுக்க தயார் இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கட்டளைகளை கை எடுக்க தயார் இல்லை. நேரம் ஒதுக்க தயார் இல்ல. 2 மணி நேரம் செலவழித்து போன்ல உட்கார ரெடி, ஒரு படம் பார்க்க ரெடி, 2 நிமிஷம் தான் தொழுகைக்கு செலவழிக்க ரெடி இல்ல. எத்தனை பேருடைய சுபு தொழுகைகள் பாங்க சொன்ன தொல்லப்படுகிறது, எத்தனை பேருடைய பெண்களுடைய சுபு தொழுகைகள் கவாவாகுது. ஸ்கூல் லீவ் என்று சொன்னா இன்னைக்கு அதிகமான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சுபு கிடையாது. ஸ்கூல் லீவ் என்ற ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சுபு கிடையாது. பெண்களுடைய பயனால பெண்களை பற்றி பேசுகிறேன். ஆண்களுக்கும் இதே செஞ்சிருந்த நாங்க பேசிக் கொண்டிருக்கிறோம். பெண்களை மட்டும் குறை சொல்றாங்க, ஆண்களை மட்டும் என்ன அப்படி, ஆண்கள் நல்லவங்கள அப்படி இல்ல, ரெண்டு சைடும் இருக்கு. இன்னைக்கு பயன் சொல்லி அவங்களை பத்தி சொல்கிறோம். நாங்க தான் பேசி தீர்ந்து கொள்ளணும். நாம் தயார் இல்லை என்றால் நமக்கு பின்னாலே வரக்கூடிய சந்ததிகள் எப்படி தயாராகுவார்கள்? என்னுடைய குழந்தை எப்படி நான் செய்வதை? எனக்கு கிளாஸ்ல இருக்கக்கூடிய கடமைகளை செய்வதற்கு மிகப்பெரிய பொறுமை தேவை. அந்த பொறுமை எனக்கு இல்லை என்றால் நான் பிறந்து 20 வருடம் ஆகிவிட்டது, 30 வருடம் ஆகிவிட்டது, 40 வருடம் ஆகிவிட்டது. என்னுடைய பிறந்த காலத்தில் இருந்த நிலைமை வேறு. இலங்கையிலே இன்று குழந்தைகள் வரக்கூடிய சிச்சுவேஷன் வேற. முசீபத்து நிறைந்த காலமாக இருக்கிறது. நான் அந்த காலத்திலே இஸ்லாத்தை கண்டவள், எனக்கு முடியாது என்றால் இந்த காலத்தில், இந்த வெஸ்டர்ன் காலத்திலே இன்றைக்கு அமெரிக்கா போன்று இலங்கையை மாறிக்கொண்டிருக்கிறது. அனைத்து பக்கமும் ஆடல்களும் பாடல்களும் முசீபத்துகளுமாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஹலாலான உணவு கிடைப்பது கஷ்டமாக கொண்டிருக்கிறது. அப்படியான இந்த காலத்திலே வளரக்கூடிய குழந்தைகள் எப்படி இதனை கையெடுப்பார்கள்? வழிகாட்ட வேண்டியவர்கள் நாம் வழி எடுத்துக் கொண்டிருக்கிறோம். சீராக்க வேண்டியவர்கள் நாம் சீரழித்துக் கொண்டிருக்கிறோம். என்ன செய்ய போறோம்? என்ன நடமாக போகுது? என குழந்தைகளை மூர்த்ததாக ஆகுவதற்கு நாங்கள் தயாராக கொண்டிருக்கிறோமா? மதம் மாற்றுவதற்கு தயாராக கொண்டிருக்கிறோமா? இத்தனை பேர் மதம் மாற்றி மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு முஸ்லிம் பாடசாலை நிலைமை என்ன? முஸ்லிம் பாடசாலைகள், முஸ்லிம் பாடசாலையை பற்றி பேசல, பெண்களை பற்றி பேசுறேன். முஸ்லிம் பாடசாலைகளுக்கு செல்லக்கூடிய முஸ்லிம் பெண்கள்ல 60% பெண் பிள்ளைகள் லவ்ல சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். லவ் எப்பயாஸ்ல மாட்டிக் கொண்டிருக்கிறாங்க 60% எங்க பெண்புல பிள்ளைகள். அதுல 3-4, 3-4, 7 இடைப்பட்ட வீதத்தினர் லவ் பண்றது காபிரான ஆண்களை, காபிரானவர்களோடு வைத்திருக்கிறார்கள். சமீபத்தில் ஒரு பகுதியில் நடந்த ரிசர்ச்ல 11,000 முஸ்லிம்கள், ஒரு மாவட்டத்திலே முஸ்லிம்கள் தெரிந்து வாழக்கூடிய மாவட்டத்திலே 11,000 முஸ்லிம்கள் 3 அல்லது 4 ஆண்டுகளுக்குள் மதம் மாறியிருக்கிறார்கள். நான் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், பள்ளிகள் பெருகிக் கொண்டிருக்கிறது, பள்ளி கட்டப்படுகிறது, பயான்கள் நடைபெறுகிறது, வடமாக்கள் உருவாகிக் கொண்டிருக்கிறார்கள், மதரசாக்கள் கூடிக்கொண்டு போகிறது, இஸ்லாம் வளர்கிறது என்று. அன்புக்குரியவர்களே, இஸ்லாத்துக்கு இலங்கையிலே முஸ்லிம்களால் சாவுமணி அடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதுக்கு கச்சிதமாக உழைப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது. முஸ்லிம்கள் போன்று நடித்து ஒரு கூட்டம் ஷியா என்றும் காதியானி என்றும் ஒரு கூட்டம் உழைப்பு செய்து கொண்டிருக்கிறது. இன்னொரு கூட்டம் பொறுப்பில்லாத பெற்றோர்களால் சீரழிந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாம் 11,000 முஸ்லிம் பெண்கள் ஆண்கள் குடும்பம் குடும்பமாக மதம் மாறியிருக்கிறார்கள். ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல நடந்த ரிசர்ச்ல 40 கிட்டத்தில கடந்த வருடம் 2015 40 கிராஜுவேட் பெண்கள் கேம்பஸ் பாஸ் அவுட் ஆகின கிராஜுவேட், சாதாரணவர்கள் இல்ல, படிக்காத பெண்கள் அல்ல, 40 பெண்கள் அந்நிய ஆண்களை கைப்பிடித்திருக்கிறார். ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல வெளியே வரக்குள்ள அந்நியர்களோட தொடர்பாகி அவர்களை திருமணம் முடித்து அப்படியே போய்விட்டாங்க. என்ன செய்ய போறோம்? முஸ்லிம்களுக்குள்ளே வாலிபர்களுடைய மொத்த எண்ணிக்கையில் 15% இன்று போதை பொருளுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். 20 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள், 15% 20 வயதுக்கு உட்பட்டவர்கள் போதை பொருளுக்கு முற்றிலும் அடிமையாக இருக்கிறார்கள். கொழும்புல போனால் அப்படியே பீச் சைட்ல உள்ள ஹோட்டல்கள்ல இன்று அதிகமான விபச்சார பெண்களாக பாதிக்கப்படுவது முஸ்லிம் பெண்கள். முஸ்லிம் பெண்கள் விபச்சாரிகளாக அந்த ஹோட்டல்ஸ்ல வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். எதனுடைய விளைவு? பெற்றோர்களுடைய கவன ஈனம். இந்த அரை விதமான லவ் பண்ற பெண்கள் அந்நிய ஆண்களை, ஏழு விதமான அந்நிய ஆண்களை லவ் பண்ணி கொண்டிருக்கிறவர்கள், இந்த 40 பெண்கள் திருஷ்டிக்கல அடுத்தவர்களோடு கரையா திருமணம் முடித்து தன்னுடைய பந்தத்தை ஆரம்பித்துக் கொண்டிருப்பவர்கள், இந்த டிஸ்ட்ரிக்ட்ல 11,000 பேர்கள் அப்படியே இஸ்லாத்தை விட்டு விட்டு தூக்கி எறிந்து விட்டு அந்நிய மதத்துக்கு சென்றிருப்பவர்கள், இதனுடைய பின்புலம் என்ன? என்ன தத்துவம்? பெற்றோர்கள் தான் இவர்களை சீரழித்தார்கள். குல்லு மௌலூதி நியூலது அலல் பித்ரா, ஒவ்வொரு பெண் எல்போ ஒவ்வொரு பிள்ளைகளும் பிறக்கும் பொழுது இஸ்லாத்தை முழுமையாக முழுமையாக இஸ்லாத்தை பற்றி பிடித்து இஸ்லாத்தை ஏற்று நடத்தலும் அந்த பக்குவத்திலே தான் பிறக்கிறது. ஆனால் அவருடைய பெற்றோர்கள் தான் அவர்களை யகூதிகளாக, நசரானிகளாக, நெருப்பணிகளாக, குப்பார்களாக மாற்றுகிறார்கள். பெற்றோர்களுடைய கவனையினம். இன்றைக்கு இந்த மஜ்லிஸ் எடுத்து பாருங்க, மஜ்லிஸ் எடுத்து பாருங்க, தாய்மார்கள் வந்திருப்பீர்கள், உங்களுடைய எல்லா பிள்ளையும் பயனுக்கு வந்தீங்களா? குமர பிள்ளை எல்லா எல்லா பிள்ளைகளும் பயனுக்கு வந்தீங்களா? உம்மாமார் வாரீங்க, 5 மாசமா வந்திருப்பீங்க, இந்த 5 மாசம் வந்த பயன்ல உங்களோட பொம்பளை கலந்து கொண்டிருக்கிறாங்க. சகோதரிகளை, தாய்மார்கள், என்ன செய்ய போறோம்? இன்றைக்கு இவ்வளவு மக்கள் எவ்வளவு முயற்சி செய்கிறார்கள், அநியாயமா போய்விடுவார்கள். அல்லாஹ் ரசூலை பத்தி பேசுங்கள், கட்டாயமாக பேசுங்கள். இன்னைக்கு இஸ்லாத்தை படிக்கிறாங்க எக்ஸாம் பாஸ் பண்றதுக்கு, இஸ்லாம் படிக்கிறாங்க, இஸ்லாமிய நாகரிகம் படிக்கிறாங்க எக்ஸாம் பாஸ் பண்றதுக்கு. எக்ஸாம் பாஸ் பண்ணி ஒன்றும் நடக்க போறது இல்ல, இஸ்லாம் பறிபோய் கொண்டிருக்கிறது. முஸ்லிம் பாடசாலை நிலைமை என்ன? முஸ்லிம் பாடசாலையுடைய நிலைமை என்ன? எவ்வளவு மோசமாக இருக்குது. ஆண்கள் பாடசாலையோ பெண்கள் பாடசாலையோ, பாடசாலைகளுக்குள்ளே இன்னைக்கு குடு விக்கிறாங்க, தோல் விக்கிறாங்க, கஞ்சா விக்கிறாங்க. மாணவிகள் காதலிப்பதற்கு துணையாக முஸ்லிம் ஆசிரியர்கள், ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். ஆசிரியரால், ஒரு ஆசிரியரால் பல மாணவிகள் இன்று விபச்சாரத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், துரோகம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். கிளாஸ் என்று அனுப்புறோமே, குரூப் ஸ்டடிஸ் அனுப்புறோமே, யோசிக்கிறோமா நாங்க? எங்க புள்ள படிக்கணும் யோசிக்கிறோம், எங்க புள்ள இங்கிலீஷ் பேசணும் யோசிக்கிறோம், எங்க புள்ள குக்கரி நல்ல குக்கரி நல்ல 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 சமையற்காரியாக எல்லா கலையும் தெரிந்தவளாக வரணும் யோசிக்கிறோம், ஒழுக்கமானவளாக வரணும் யோசிக்கிறோமா? அந்த குக்கரி கிளாஸ்ல ஒழுக்கம் இல்ல, ஒழுக்கம் படிப்புக்கு படித்து கொடுக்கப்படுவதில்லை, சயின்ஸ் கிளாஸ்ல ஒழுக்கம் படித்து கொடுக்கப்படுவதில்லை, மெஸ் கிளாஸ்ல ஒழுக்கம் படித்து கொடுக்கப்படுவதில்லை. ஒழுக்கம் அங்கே சீரழிகிறது, ஒழுக்கம் அங்கே காவு கொள்ளப்படுகிறது. அதனாலதான் இன்னமும் சொன்னார், அந்த சொன்ன ஒரு டைனோசரும் எங்கிட்ட ஒழுக்கமான பெண்களும் உண்டுதான், ஏன் ரெண்டு மேனி குலகத்தில் இல்ல. இன்றைக்கு தாய்மார்களும் வயோதிப்ப பெண்களும் வாலிப பெண்களும் பாலையில பாதையில இன்றைக்கு நாங்க சர்வசாதாரமா பேசிக்கொண்டு வீடுகளுக்குள்ள மறைக்கப்படாத வெம்ம அடிக்கப்படாத அதிகமான வீடுகளுக்கு நாங்க யோசிக்கிறோம், பாக்குறோம். அன்பார்ந்த சகோதரிகளே, தாய்மார்களே, இன்னைக்கு எங்க ஒழுக்கம் எந்த அளவுக்கு இருக்குதுண்டா? ஒரு ஆலிம், ஒரு ஹசரத் அல்லது தாடி வச்சவரு, ஜிப்பா போட்டவரு ரோட்ல போனா எங்களை மறைத்துக் கொள்ளக்கூடிய நாம் அந்நியர்களிடத்திலே மறைக்க தயங்குவது ஏன்? ஒரு ஆரிமோட பள்ளி அந்தரத்தோடு டிரெக்டா பேசாம மூஞ்ச மறைச்சிக்கொண்டு சோருக்கு பின்னால் இருந்து பேசக்கூடிய நாம் அந்நிய ஆட்டாக்காரோடு சர்வசாதாரணமாக பேசுவது, பழங்குவது, போவது ஏன்? என்ன தைரியம்? மீன்காரனோட சர்வசாதாரணமாக பேசுறோமே, போஸ்ட்மேனோட சர்வசாதாரணமாக பேசுறோமே. அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நன்மார்களுடைய மனைமார்க்கு சொல்கிறான், யா நிசா அன்-நபி, நான் மேல ஓதின ஆயத், யா நிசா அன்-நபி லஸ்துன்னக அஹதின் மினன் நிசா, மற்ற பெண்களை போல நீங்க இல்ல. இனித்தகைதுன்ன ஃபலா தஃபான பில் கவுல், நீங்கள் அல்லாஹ்வை பயந்தவர்களாக இருந்தால், அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களாக இருந்தால், ஃபலா தஃபான பில் கவுல், உங்களோட சத்தத்தை கூட மெல்லினமாக சாதாரணமாக ஒரு ஒரு கவர்ச்சியான சத்தமாக பேசவானம். பெண்களுடைய குரல்ல இனிமை இருக்குது, பெண்களுடைய பெண்களுடைய அந்த கலர்ல இனிமை இருக்குது, பெண்களுடைய பின்பகுதியை பார்த்தாலும் இனிமை இருக்குது, முன்பகுதியை பார்த்தாலும் இருக்கு. சைத்தான் அப்படித்தான் வைத்திருக்கிறான், அல்லாஹ் அப்படித்தான் படைத்திருக்கிறான், ஆண்களுக்கு சைத்தான் அப்படித்தான் காட்டுகிறான். பெண்களுடைய அனைத்து பகுதியும் ரத்தனை. பெண்கள் உடம்பை மூடியிருக்கிறார்கள், முகத்தை மூடியிருக்கிறாள், கை மட்டும் திறந்திருக்கிறது. அந்த கையை பார்த்த அனுக்கும் ஆசை உண்டாகும். சைத்தான் அங்கு கனெக்ஷன் உண்டு பண்றான். அல்லாஹ் சொல்றான், மிகவும் மீறி போய் குரல்ல கூட நீங்க தாழ்த்து பேசுவானா? யாருடைய உள்ளத்துல நோய் இருக்கிறதோ, அல்லாஹுடைய அச்சம் இல்லாமல் யாருடைய உள்ளம் இருக்கிறதோ, அவர்கள் உங்கள் மீது ஆசை கொள்வார்கள். ஹதரத் மார்க்கு மறைற நாங்க, ஜமாத்து வரக்குள்ள கஸ்து வரக்குள்ள மறைற நாங்க, தாடி சுபாவை கண்டா மறைற நாங்க, தகப்பனை கண்டா ஓடுற நாங்க உள்ளுக்கு. மீன்காரனோட சர்வசாதாரணமாக பேசுறோமே, பேப்பர் காரோட சர்வசாதாரணமாக பேசுறோமே, ஆட்டாக்காரர்களோட சர்வசாதாரணமாக பயணம் போய் திரிகிறோமே. இன்னைக்கு காலையில ஒரு பஜார்ல நின்று கொண்டிருக்கிறேன், ஒரு ஆட்டா வருவது, ஒரு ஆட்டா வந்து நிக்கிறது, ஒரு பெண் ஒரு குழந்தையோடு வருகிறாள். ஆட்டாக்காரன் ஒரு இடத்துல நிப்பாட்டுகிறான். அவன் வெளியே வந்த விளங்கிச்சு, அந்நியன் என்று முஸ்லிமோடே போக முடியாத ஒரு அந்நியன் கட்டகாசன் கொடுத்திருக்கிறான், ஒரு அந்நியன் என்று விளங்கி விட்டது. அவனிடத்துல பர்ஸ்ல இருந்து பணம் எடுத்து கொடுக்கிறாள். யோகத் ஆறு எடுத்துட்டான்னு சொல்லி அவனும் யோகத் ஆறு கேட்டு கொண்டு கொடுக்கிறான். இந்த பெண்களை என்னவென்று சொல்வது? எவ்வளவு தைரியம்! அந்த அந்நியர்கள் அந்த 1752 இருந்த அந்த அந்நியர்கள் 98 சொன்ன கருத்திலே எந்த மாற்றமும் கிடையாது. அவர்கள் தூக்கி எறிந்து விட்டு வர ரெடி, ஆனால் நாம் இன்று மறைப்புக்குள்ள இருந்த இந்த பிரதாவுடைய வாழ்க்கையை தூக்கி எறிந்து விட்டு அங்கே போக ரெடி. நம்மை பார்க்க யாரும் இல்லை என்றால், நம்மை தண்டிக்க யாரும் இல்லை என்றால், நாம் சென்று விடுவோம். அப்படித்தான் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெண்கள் திரிந்தது போல், தன்னை அலங்கரித்துக் கொண்டு திரிந்தது போல் நீங்கள் திரிய வேண்டாம். இன்னைக்கு பெண்கள் சுப்ஹானல்லாஹ் ரோட்ல அந்நியர்களை விட்டு விடுங்கள். அவர்கள் இஸ்லாம் தெரியாது, ஈமான் கிடையாது, ஒழுக்கம் என்றா என்னன்னு தெரியாது. அவர்கள் பாதையிலே செல்வதுதான் ஒழுக்கம், அவர்கள் தொழில் செய்வதுதான் கௌரவம். நமக்கு அப்படி இல்லை. நமக்கு ஒழுக்கம் என்று சொல்லித்தட்டிருப்பது வேறொரு ஸ்டைல். இன்றைக்கு பெண்கள் எப்படி கரைகிறார்கள் பாதைகளிலே, கூடி கரைகிறார்கள். முஸ்லிம் பெண்கள் இன்று இருக்கக்கூடிய ஆடைகளும் அபாயாக்களும் இன்று அது ஒருபுறவருக்கு ஒருபுறமாக அதுபுறம் முஸ்லிமத்தாக மாறிக்கொண்டிருக்கிறது. அன்பிற்குரிய மேலான தாய்மார்கள் சொல்றேன், உங்களோட கோபத்துக்காக சொல்லவில்லை, கோபத்துக்காக சொல்லவில்லை, வெறுப்புணர்ச்சியாக சொல்லவில்லை, கவலையாக இருக்கிறது. என்ன செய்வதென்று இன்று மெயின் பிரச்சனை எனக்கு, என்ன செய்வதென்று சமூகம் தெரியாமல் விழி பிரிக்கிக் கொண்டிருக்கிறது. எப்படி இவர்களை அடக்கி ஆள்வது, எப்படி உள்ளே வைத்து பாதுகாப்பது? அப்படியே சுதந்திரமாக விட்டு வளர்க்கிறோம், கற்பை இழந்து வந்து நிற்கிறாள் பெண். அதுக்கு பின்னால் ஒரு டாக்டர், ஒரு டாக்டர் சொல்றாரு, ஒரு டாக்டர், இன்னைக்கு அதிகமான கருக்கலைப்புகள் முஸ்லிம்களுடைய வீடுகளுக்குள்ளே நடைபெறுகிறது. திருமணத்துக்கு முன்னால் உறவு கொண்டு கருவுற்ற பெண்களை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனா அங்க ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் அவங்கள பாதி பாதுகாக்குது. இன்னும் அதை வளர்க்கறதுக்கு தான் செய்யறாங்க. என்ன என்ன செய்யறாங்க? இந்த ஏரியால உள்ள ஒரு பொம்புல ஒரு புள்ள திரு கருவுற்றால், ஒரு அறமான தொடர்பால் கருவுற்றால் மாத்திரை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனா இங்க கரு கிடைக்க மாட்டாங்க. அவங்க என்ன வெளியே வெளியே வெளியூருக்கு அனுப்புறாங்க, வெளியே ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறாங்க, உங்களுக்கு தெரியுமா அன்பார்ந்த சோழர்கள், இந்த நாட்டுடைய சட்டம் என்ன தெரியுமா? யூனிவர்சிட்டி ஸ்டூடண்ட், யூனிவர்சிட்டியில படிக்கிற பெண்களுக்கு வருடத்துக்கு 2 கருக்கலைப்புகள் இலவசம். வருடத்துக்கு 2 அரசாங்க வைத்திய சாலைகளிலே கரு கலைத்துக் கொள்ளலாம். என்ன அர்த்தம், என்ன அர்த்தம் அப்படின்டா, நீ அறமான தொடர்பு வைத்துக் கொள். யூனிவர்சிட்டியிலே யாருடையாவது படுத்திருப்போம், கருவுற்றால் நாம் 2 உனக்கு கரு கலைத்து உன்னை காப்பாற்றுவோம், 3வது கரு கலைக்கிறண்டா ஹாஸ்பிட்டலுக்கு தள்ளி கட்டும். இதுதான் இலங்கையினுடைய சட்டம். ஒரு யூனிவர்சிட்டியில அண்மையிலே ஒரு யூனிவர்சிட்டியிலே பெண்களும் ஆண்களுமாக சேர்ந்து படம் பார்க்க போய் எங்கட புள்ளே முஸ்லிம் பாலிபர்களும் முஸ்லிம் பெண்களும் சேர்ந்து குரூப் படம் பார்க்க போய்கிறாங்க, செகண்ட் ஷோபாக போய்கிறாங்க. போயிட்டு வரக்கொள்ள ஹாஸ்டல் மூடி வார்ட் காணல, வார்ட் துறக்கல, பாய்ஸ் ஹாஸ்டலுக்கு போயிட்டு ஒவ்வொரு வந்த பொடியமாரோட அந்த ஒவ்வொரு குட்டியும் ஒவ்வொரு கட்டில படுத்தலுக்கு போயிட்டாங்க. அண்மையில இது காதுகளுக்கு வந்து கொண்டிருக்கிறது, கவலையாக இருக்கிறது. சொல்லித்தானாக வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டுமே சமூகம். நம் வீடுகளுக்குள்ளே பெண்களை உருப்படியாக வளர்க்காவிட்டால், அல்லாஹ்வுடைய அச்சத்தை பயத்தை உண்டு பண்ணாவிட்டால், இதேபோல மோசமான நிலைமைகள் ஹாஸ்டல் இல்லை வீடுகளுக்குள் நடக்கும். எங்கள் வீடுகளுக்குள்ளே நடக்கும் ஒரு நேரம் வரும், நிலைமை வரும், அந்நிய ஆணை கொண்டு வந்து அறையிலே வைத்துக் கொண்டிருப்பால் உம்மாவும் பாப்பாவும் ஒன்றும் பேசியலாம போகும். அந்த நிலைமைக்கு எங்கே உங்களுக்கு தெரியும், தன்னுடைய காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்த பெற்றோரை காதலோடு சேர்ந்து கொலை செஞ்சு ஆத்துல வீசின கேள்விப்பட்டி முப்பது நாளுக்கு நடந்துச்சு மட்டக்களப்பு பகுதியில். அது ஒரு முஸ்லிம் பெண் அல்ல, தமிழ் பெண். காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்த தன்னுடைய பெற்றோரை கொலை செய்து பெற்றோரை கொலை செய்த சுபஹானல்லாஹ். 20 வருஷமாக பாலூட்டி சீராட்டி அனைத்து சுகதுக்கங்களையும் பார்த்து நோயிற்றால் சுமந்து ஓடி ஹாஸ்பிட்டலுக்கு என்ன பாடு இந்த பெற்றோர்கள் பட்டிருப்பார்கள். அந்த பெற்றோரையே கத்தியால குத்தி பல துண்டு துண்டு அவிழ்த்தி அறிந்து வீசக்கூடிய நிலைமைக்கு ஒரு பெண்ணை இந்த காதல் கொண்டு போய் சேர்க்கும் என்றால் சகோதரர்கள் என்ன செய்ய, இந்த அந்நிய பெண்கள் அந்நிய பெற்றோர்கள் கவலையிடமாக இருந்து விட்டார்கள். நமது வீடுகளுக்குள் நடந்து கொண்டிருக்கிறது. அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, அண்மையில இரண்டு பெண்கள் இரண்டு சகோதரிகள் வயசுக்கு வந்துட்டாங்க, திருமணம் முடிக்க பேசினால் திருமணம் முடிக்க ரெடி இல்ல, திருமணம் முடிக்க ரெடி இல்ல, திருமண பேச்சு எடுத்து அம்மாவோட அடிச்சு கொள்ற, திருமண பேச்சு எடுக்க விடுறாங்க இல்ல. சகோதரர் தாத்தாக்கு திருமணம் பேசினா பேசி எவ்வளவு திருமணத்துடைய சிறப்பை சொல்றாங்க. நீ திருமணம் முடிச்சா எவ்வளவு அன்பம் இருக்குது, திரு கல்யாணம் உனக்கு புள்ள கிடைக்கும், புள்ளையினுடைய அந்த சுகம் தனி, அதுக்கு பின்னால புள்ளை பெருப்பார்கள், நீ பெருத்தா உன உமா உனக்கு வேணாலும் கவனிச்சு குடிக்க மாட்டாங்க, மௌத்தாயிடுவாங்க, உன்னுடைய குழந்தைகள் உடனே கவனிப்பாங்க, எவ்வளவு சிறப்பு சொன்னாங்க, ஒன்றும் ஏற்றுக்கொள்ளல. கடைசியாக அந்த பெண்ண ஒரு பொம்புல வாய் விட்டுட்டால் தெரியுதுன்னா, நாங்களும் என்ஜாய் பண்ணி நாங்களும் பண்ணா வாழ்ந்து கொண்டுதான் நீக்கிறோம் சொல்றாங்க. அப்ப இவட வாயால் நித்தியாலும் எடுக்கணும் தான் இந்த சைக்காலஜி எதிர்பார்த்தாரு. திடீர்ந்து இந்த ஒரு பொம்பளை புள்ள இப்படி ஒரு கதையை சொல்லிட்டார், நாங்களும் வாழ்ந்து கொண்டு நினைக்கிறோம், பண்ணா சொல்லியா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன மாதிரியான வாழ்க்கையா வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க கேட்க போல, நாங்க ரெண்டு பேரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னோம்னா அப்செட் ஆகிட்டார்கள். என்ன மாதிரியான வாழ்க்கை, நாங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சகோதர சகோதரிகள் தாத்தாவும் தங்கத்தின் வீட்டுக்குள்ள தன்னியா சேர்க்கை தொடர்பு எங்கிருந்து வந்துச்சு, யாரு கொண்டு வந்து கொடுத்தா இந்த பழக்கத்தை, எங்கேயோ நடக்குது. ஆணுமானும் திருமணம் முடித்து வாழ்வதை, பெண்ணும் பெண்ணும் திருமணம் முடித்து வாழ்வதை இலங்கையிலிருந்து 8000 கிலோமீட்டருக்கு அப்பால் நாடுகள் அனுமதித்திருக்கிறது. இலங்கை விபச்சாரத்தை கூட சட்டபூர்வமான தொழிலாக ஆக்குவதற்கு இலங்கையிலே எதிர்ப்பு. ஆனால் ஒரு முஸ்லிம் வீட்டுக்குள்ளே தாத்தாவும் தங்கச்சியும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், குடும்ப வாழ்க்கையை நடத்துகிறார்கள். பெற்றோருடைய கவனிப்பு இன்மை, கவனையீனம், இன்னைக்கு போன் செய்த அநியாயம், இன்டர்நெட் எடுத்து கொடுத்த அந்த வாப்ப செஞ்ச அநியாயம், டயலப் டிவி செஞ்ச அநியாயம், இந்த 4G கவரேஜ் அந்த வைஃபை மூலம் செய்த அநியாயம், 7-8000 ரூபாய் 10000 ரூபாய் 3000 ரூபாய் கொடுக்கிறான், 20 GB 50 GB கொடுக்கிறான். இன்னைக்கு நாசமா போ, செத்து ஒளிஞ்சு போ, கெட்டு சீரழிஞ்சு போ சமூகம். எங்களுக்கு அன்புக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, என்ன செய்ய போறோம்? நாங்க ரேடியாவில் சமூகத்தை செய்ய முடியாது. இரண்டு கூட்டத்தார்கள், நரகத்தினுடைய இரண்டு கூட்டத்தார்கள். முதலாவது சொன்னார்கள் நிசா உன் காசியா துன் ஆரியா. எங்களுடைய ஆடையை பற்றி நபி சொன்னார்கள், ஆடையை வச்சு நரகவாதியா சொர்க்கவாதியான்னு கணிச்சு ஹதீத்.
உடுத்திருப்பார்கள், உடுக்காமல் செல்வார்கள். இன்னைக்கு முழு உடம்பும் தெரிய, உடுப்பதற்கு உடம்பும் தெரிய, அவுத்து வீசிட்டு வெளியே வர யாரும் தயங்குவார்கள். ஆனால் இன்னைக்கு லெகினை முடிச்சு, இன்னைக்கு ஃபிட் ஷார்ட் அப்பையும் போட்டு ரோட்ல போன ஒரு பொம்பளை, அந்த பொம்பளை புள்ள உடுக்கல்ல, செல்கிறாள் இவள் நரகவாதி என்று சொன்னாங்க. செல்கிறாரோ இவர் விபச்சாரி என்று சொன்னாங்க.
நாங்க பெண்களாகிய நாங்க எங்கட கணவன்மாருக்கு எங்கட கல்யாண நாள்ல முதல் நாள் அந்த கோலத்தை, இந்த கோலத்தை எங்க மாப்பிள்ளைகளை பாத்திப்பாரு. திருமணம் முடிச்ச பெண்கள் யோசிப்பாரு, என்னோட எண்ணெய் எனது கணவன் முதல் நாள் எந்த கோலத்துல பாத்திருப்பாரு, அந்த கோலத்துல இன்றைக்கு வரைக்கும் ஒரு நாளாவது பாத்திக்கிறாரா? பார்த்தில்லை. ஆனால் ஊர் முழுக்க பார்க்க எங்க கணவன் பாக்குறாரு, பார்த்தது வீட்டு முழுக்க பாக்குறதில்ல, ரோட்ல பாக்குற. கணவனுக்கு அலங்கரிக்கக்கூடிய பெண்கள் இந்த உலகத்தில் கிடையாது, ஊருக்கு அலங்கரிக்கிறார்கள். கணவன் ரோட்டுக்கு வரக்கும், கணவன் பஜாருக்கு போக்கொள்ளையும் வரக்கொள்ளையும் அந்த பொம்பளைக்கு நைட்டியோட தான். மல்டி கோட் சொல்றதுக்கு மல்டி கோட், புள்ளிட மூக்க துடைக்கிறதும், மூக்கு அடிஞ்சா டக்கர் எடுத்து மூக்க துடைக்கிறதும் அதே அந்த கோட்ல. என்ன சொல்லுவாங்களே நைட்டி, அது போடுவாங்களே பொம்பளை ஹவுஸ் கோட். சட்டையை பிடிச்சி தூக்கிறதும் வந்து ஹவுஸ் கோட்டால, சமைக்கிறது வந்து ஹவுஸ் கோட்டோட, காலையில மாப்பிள்ளைய கதா காட்டி வழியில போடுறது ஹவுஸ் கோட்டோட. அன்னைக்கு மாப்பிள்ளை அதே மாத்தி கொண்டாச்சு மறுவா. பகல் முழுக்க அலங்கரிச்சிட்டு நல்லா பத்துதான் சோடித்து கொண்டு பஜாருக்கு போற, மார்க்கெட்டுக்கு போற, ஸ்கூலுக்கு போற, பிள்ளைய கூட்டி வர, எல்லாரும் பாத்துறீங்க, எல்லாரும் பார்த்து நல்ல பகர் உண்டு, நல்ல துண்டு உண்டு, எல்லாரும் பாக்குற மாப்பிள்ள அன்னைக்கு வரக்கொல்ல அதே ஹவுஸ் கோட்டோட மறுவா நாட்டத்தோட. எங்களை மாப்பிள்ள எங்களை மேக்கப் பண்ணி பார்த்தது, ஒழுங்கா இரவு நேரம் பார்த்தது அந்த பஸ்டைட்ல, அந்த கல்யாணம் முடிச்ச பூசிக்கு மட்டும்தான். அதனால் ஆண்களும் வெளியே தவறுத்துகிறார்கள், பெண்கள் விபச்சார பட்டத்தோட. நான் விபச்சார பட்டம் தரல, அல்லாஹ் பாதுகாக்கணும். நபியவங்க தந்தாங்க பெண்களுக்கு. எப்படியான பெண்கள் உங்களை பார்த்து சொல்ல, நீங்க நல்ல மக்கள், ஆனால் எப்படியானவர்கள் அலங்கரித்துக் கொண்டு வெளியே செல்கிறார்கள், அந்த பெண்களை பார்த்து செல்கிறார்கள். சகோதரிகளே, ஏன் அலங்கரிக்கிறோம், ஏன் அலங்கரிக்கிறோம், ஏன் பவுடர் பூசுறோம், ஏன் அத்தர் பூசுறோம், ஏன் சினிமா வெளியே போகல போடுறோம், யார் பாக்குறதுக்கு? பாக்குறவங்க எதுவும் அசிங்கமா 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 விளங்கிடப்படாது. அசிங்கமா வெளியே போங்க, பசுந்த ஊற்றுலுக்கிறீங்க, வாழ்க்கையும் சொர்க்கமாகும். எங்களை பெண்களும் எங்களை எங்களை பிள்ளைகள் எங்களை பார்த்து பழகுவார்கள். கணவனுக்கு முன்னால் அழகா இருங்க, வெளியே போக்கல. பாத்திமாங்கி நடந்து போறாங்க, பாத்திமாங்கி ரோட்ல நடந்து போறாங்க. மௌத்தா கொள்ள 26 வயசும் 8 மாசமும், மௌத்தாவை கொள்ள 26 வயசும் 8 அல்லது 3 மாதங்களும், மௌத்தாவை கொள்ள அந்த வயசு வாலிபம் மிதுக்கல மௌத்தாவினார்கள். ஆனால் கொஞ்சம் நபியவங்க உசுரடிக்க கொள்ள, நபியோட பாத்திமா பாத்தி நபியவங்கள அந்த கணவனே ரோட்ல போக்கல வயது சொல்றாரு. 80-85 வயசுக்கு யார் சொல்லலாம்? அந்த பொம்பளை பிள்ளைக்கு, ரோட்ல போற பிள்ளைக்கு 80-85 வயசுக்கு இல்லையா? யார் சொன்ன? அது கணவன் சொன்ன. ரோட்ல போக்கல கணவனுக்கு கூட தெரியாது, அந்த புள்ள பாத்திமான்னு தெரியாது, தன்னுடைய மனைவின்னு தெரியாது. நபி விளங்கிட்டாங்க, பாத்திமா தான் முன்னால போறாங்க, அதனாலதான் வயசு கேட்டாங்க. இன்னைக்கு எங்க 85-35 மாறி போகுது, 85-35 மாறி போகுது, மிடுக்கிட்டு போகுது. அன்றைய 26 வயசு பாத்திமா பாதையில செல்லும் பொழுது 26 இல்ல 85 வயது மதிக்கத்தக்க பெண்ணாக போனா. இதுதான் ரோட்ல பொம்பளை போல நடமாடுற ஸ்டைல். பாத்திமா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய மௌத்துக்கு பின்னாலதான் மக்காவுல தந்து பிஸ்த பெண்களுக்கு கொண்டு வரப்பட்டு. இன்றைக்கு கூட நீங்க மக்காவுக்கு போனா, மதீனாவுக்கு போனா ஜனாசா தூக்கிட்டு வருவாங்க. நீங்க பார்க்கலாம், ஆண் ஜனாசாவுக்கு மேலால மூடி இருக்க மாட்டாது, ஆண் ஜனாசாவுக்கு மேலால மூடி இருக்க மாட்டாது. ஒரு மூடி மாறி வைத்து ஒரு ஜனாதா வைத்து ஆண்களை சுமந்து விடுவார்கள். ஜனாதா தெளிவாக கால் கையெல்லாம் கப்பனுக்கு மேலால தெரியும், புடவைக்கு மேலால. ஆனா பெண் தெரிய மாட்டார்கள். பெண் ஜனாதாவுக்கு மேலால் ஒரு மூடி போடுவாங்க. நான் மூத்தாகிட்டால் நான் உயிரோடு இருக்கும் பொழுது என்னுடைய ஆடை என்னை உடம்ப யாருமே பார்க்கல, இந்த ஆணும் பார்த்ததில்லை. நான் மூத்தா இருந்ததுக்கு பின்னாலையும் என்னுடைய உடம்பினுடைய கப்பம் செஞ்சு போக்கல்ல மற்ற பெண்களை கொண்டு போறது போல கொண்டு போனா என்னுடைய அவயவங்களுடைய சைஸ விலங்கிக் கொள்வாங்க என் ஆண்கள். அதனால ஏதாவது ஏற்பாடு செய்யுங்களேன்னு சொன்ன அந்த உம்மு சல்மா ரலியல்லாஹு யோசிச்சாங்களாம். ஒரு வெளிநாட்டு ஒரு அரபி நாட்டினுடைய ஒரு இதை பத்தி அவன் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அதை நான் ஏற்பாடு செய்யணும்னு சொல்லிட்டு அதை கொண்டு வந்து பாத்திம நாயை காட்டினாங்களாம். காட்டினு பாத்திம நாயை சொன்னாங்களாம், அல்லாஹ் என்னைய மறைச்சது போல அல்லாஹ் உனையே உன்னுடைய அனைத்து தவறுகளையும் மறைப்பானா துவா செய்து மூத்தாங்க.
இரவுல் அதுவும் ஜனாசா கொண்டு போக சொன்னார்கள். என்னுடைய ஜனாசா பகல் அடக்க வேண்டாம் என்று சொன்னார்கள். இரவுல் அடக்குங்க. இரவுல் அடக்கின ஜனாசாவை மேலால சந்து போல அண்டை இருந்துதான் மக்கா மதினால பெண்களுக்கு மூடி போட்டு அந்த பெண்களுடைய ஜனாசாவை ஒரு வகையான கவர் பண்ணி உடம்பு விளங்காம கொண்டு போற சிஸ்டமே உண்டா. இப்படித்தான் நபியர்கள் பெண்களை உருவாக்கினார்கள். இப்படித்தான் நபியர்கள் பெண்களை உருவாக்கினார்கள். இதை அன்புக்குரிய தாய்மார்களே தவறுகளை சொல்லப்பட்ட விடயங்கள் எது மனசு நொந்திருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள். ஒரு படித்தரத்தை நான் உயர்த்தி கொள்வோம். அதற்காக வேண்டி சில சப்ஜெக்ட் சொன்னேன் முன்னால வச்சு நான் நடக்கூடிய பிரச்சனைகளை முன்னால வச்சு உணர்வு பெற வேண்டும். நினைத்துக் கொண்டிருக்கிறோம் இஸ்லாம் வளர்ந்து கொண்டிருக்கிறது, அந்நியர்கள் உலகத்தில் இஸ்லாத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். உண்மைதான், அந்நியர்கள் இஸ்லாத்திலே கவரப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். நமது பெண்கள் இன்று சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். பெரிய ஒரு குரூப் பெண்களை சீரழிக்கிறதுக்கென்றே ரெடியாக கொண்டிருக்கிறாங்க. பெண்களுக்கு போதை வஸ்து யூஸ் பண்றதுக்குல லொலிபாப்ல இன்னும் உண்டான பெண்கள் யூஸ் பண்ற அலங்கார சாதனங்கள்ல கூட இன்றைய போதை வஸ்து கலந்திருக்கிறது. அலங்கார சாத கிரீம் பூசுறமே, சில கிரீம்கள் நல்லா யோசிச்சிடுங்க. ஹலால் சொல்லப்பட்ட வெளிநாட்டில் வந்த துபாயில வந்து பாதிக்காதீங்க, மேக்கப் செட் சவுதி வந்து பாதிக்காதீங்க. ஹலால் உருப்படியான முறையான ஹலால் கொடுக்கப்பட்டிருந்தால் பாவீங்க. அந்த மேக்கப் செட்டுகள்ல கூட போதை வஸ்து கலந்திருக்கிறது, போதை பொருள் கலக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு அடிமையாக பெண்கள் மோசம். அதுல அதனுடைய விபரீதம் என்ன? போதை பொருளுடைய விபரீதம் அடுத்ததாக விபச்சாரம். யாரு போதைக்கு அடிமையாகிறாங்களோ அவர்கள் விபச்சாரிகளாக மாறுகிறார்கள். அவர்களுக்கு உண்டாகக்கூடிய உணர்வு உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றம் அவளை விபச்சாரியாக மாற்றுகிறது. எனவே அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள். சொல்லப்பட்ட விடயங்களை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கேட்ட விஷயங்கள் அமல் செய்யக்கூடிய நல்ல தோப்பியத்தை வல்லவன் அல்லாஹ் நம் அனைவரும்